கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காய் உம்மிடத்தில் நன்றிகளை எடுக்கிறோம். பிதாவே, தகப்பனே, புதிய ஆண்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். புதிய ஆண்டில் இந்த முதல் நாளில் நின்று இந்த ஆண்டு நான் நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் இருதயத்தில் திடன்கள் கர்த்தாவே கூட நிற்பவர் கர்த்தர். சங்கீதம் 91 எழுதியிருக்கிறபடி கர்த்தரின் சத்தியமே எனக்கு கேடகமும் பரிசனமாக இருக்கிறது. நீர் மாறாத தகப்பன் ஐயா. கர்த்தாவே, இந்த வருடத்தை நீர் ஆசீர்வாதித்து தாங்க. இதோ இந்த வேளையில் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நாளிலும் இந்த சமயத்திலும் கர்த்தாவே, உங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். உங்களுடைய வார்த்தைகளின் வல்லமைகள் எங்கள் இருதயத்தில் விழட்டும். சுவாமி, நீர் எங்களை இருதயங்களை மனதையும் உந்திசை திருப்புவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம் இரத்த கோட்டைக்குள்ளாய் நான் மூடி மறைக்கிறேன். சுவாமி, உமது வல்லமை விளங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளின் வல்லமை எல்லோருக்கும் விளங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னையும் மூடி மறைங்கப்பா. உம் பொக்கிஷ வார்த்தைகளை பிழையின்றி தன் பிள்ளைகளுக்கு நான் எடுத்துரைக்க கர்த்த தயவை தருவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஆளுங்க பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தரின் சித்தம் இந்த இடத்தில் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல நேசரே, ஆமென். கிரீட்டிங்ஸ் டு ஆல் இன் தி நேம் ஆஃப் ஆர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆர் ஹார்ட் ஃபெல்ட் நியூ இயர் 2026 விஷஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலிஸ். வி ஆர் டிலைட்டட் டு சீ யூ ஆல் இன் சர்ச் டுடே. நான் கர்த்தரின் பிரசன்னத்தில் இயேசப்பா ஃபஸ்ட் அன்றைக்கு தன் ஜனத்தார் வருவார்களே, அவர்களுக்கு நான் என்ன வார்த்தையை எடுத்து செல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் ஒரு வாரமாக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன். நேற்றும் அவர் பிரசன்னத்தில் ஜபித்து கொண்டிருந்தேன். பரிசுத்தாவியனோட பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அவர் என்னை நடத்தின வசனம்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் நான் நின்று நான் பிரசங்கிக்க போகிற வசனம். எல்லா சபைகளிலும் புதிய வருடத்தில் அந்த சபைக்குரிய ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று வைத்திருப்பார்கள். எனக்கு நம்பிக்கையோ கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற அனைத்து வாக்குகளும் மக்களுக்கான வாக்குத்தத்தங்கள் தான். ஒரு வருடத்திற்கு மட்டும் ஒரு வசனம் என்று இல்லாமல் எல்லா வார்த்தைகளும் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று நான் நம்புகிற ஒருவன். ஆனாலும் இந்த வசனம் நான் கர்த்தர் இந்த இடத்திற்கு என்னை வழி நடத்தின பொழுது முதலில் அந்த வசனங்களை படிக்கும் பொழுது எனக்கு புரியாத வசனமாய் இருந்தது. திரும்பவும் கர்த்தர் இடத்தில் நான் போனேன். இயேசப்பா, நான் இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் பரிசுத்த ஆவியானவரோட உதவியை எனக்கு தாங்க என்று கர்த்தரிடத்தில் ஜபித்து அவர் தந்த ஞானத்தில் உங்கள் முன்பாக அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை நான் எடுத்துரைக்க நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வசனங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உகந்த வசனமாய் நான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். The verse that I have brought to you today, I believe will be applicable to most of you in church in one way or the other. ஏனெனில் இந்த வசனங்களை நான் ஒவ்வொரு வார்த்தையாய் நான் பிரித்து பிரித்து பார்த்து அதற்கு கர்த்தரிடத்தில் அர்த்தம் கேட்ட பொழுது என் மனதில் பல தெளிவுகள் வந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நான் செய்தி எடுத்து வரும் பொழுது அந்த வார்த்தைகள் முதலில் என் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அநேக நேரங்களில் அநேக முறைகள் அந்த வார்த்தைகளை நான் படித்திருக்கிறேன். ஆனாலும் சில நிமிடங்களில் கர்த்தரோடைய அந்த பொக்கிஷ வார்த்தைகளுக்கு பின்பாய் இருக்கிற அர்த்தங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது என் இருதயத்திற்கும் அது ஞானம் தருகிறது. நான் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி வருவதற்கு முன்பாய் கர்த்தரோட வார்த்தை என்னிடத்திலும் என் வாழ்க்கையிலும் அது பேசுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த வசனம் என் வாழ்க்கையில் அநேக இடங்களில் பேசின ஒரு வசனமாய் இருக்கிறது. இன்றைக்கு புதிய ஆண்டிலும் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் பேசும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத வசனம் ஹோசாயா புத்தகம் 2:15. The book of Hosea, chapter 2, verses 15. அவ்விடத்தில் அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் நான் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளம் வயது நாட்களில் தன் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாட்களில் பாடினதை போல அவள் பாடுவாள் என்று சொல்கிற ஒரு வசனம் ஆங்கிலத்தில், There I will give her back her vineyards and I will make the valley of Achor a door of hope. There she will sing as in the days of her youth, as in the days she came out of Egypt. அந்த வசனங்களை நான் திரும்பவும் தமிழில் படிக்கிறேன். அந்த வசனங்களில் பல சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. அவ்விடத்தில் அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரன் பள்ளத்தாக்கையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுபவர் கர்த்தர் யாரிடத்தில் பேசுகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் பேசுகிற நபரோ ஹோசாயா தீர்க்கதரிசி. ஆனால் அந்த வார்த்தைகள் யாருக்கான வார்த்தை என்று பார்த்தீர்கள், தன் ஜனத்தால் இஸ்ரேலுக்கு பேசின வார்த்தைகள். அப்பொழுது அவள் அங்கே தன் இளம் வயது நாட்களில் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினதை போல அவள் பாடுவாள் என்று கர்த்தர் சொல்கிறார். Here the Lord is revealing a few things through this verse.
The beauty of Hosea 2:15 is the chapter 2 of Hosea is filled with God's anger over his people. அவர் தன் ஜனங்கள் அவர் விருப்பப்படி செய்யாத நிமித்தமாய் கர்த்தரின் இருதயத்தில் பாரமும் கர்த்தரின் இருதயத்தில் கோபங்களும் இருந்த பொழுது தன் தீர்க்கதரிசி ஹோசையா வைத்து அவர் வாயால் அவர் ஜனங்களுக்கு எச்சரிக்கையான வார்த்தையை பல வார்த்தைகள் தருகிற ஒரு அதிகாரம் தான் ஹோசையா அதிகாரம் 2வது அதிகாரமாய் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் நடுவில் இந்த 15வது வசனம் ஒரு ஆசீர்வாதத்தின் வசனமாய் இருக்கிறது. முதலில் அது என்ன காண்பிக்கிறது என்றால் தன் ஜனத்தின் மேல் கர்த்தருடைய அன்பு பிரியாத அன்பாய் இருக்கிறது. தன் ஜனத்தின் மேல் அவர் ஏற்றிருக்கிற அன்பு மாறின அன்பாய் இல்லாத அன்பாய் இருக்கிறது. ஒரு மனிதன் நம் செயல்களை வைத்து அந்த அன்பு அந்த மனிதனின் அன்பு மாறிவிடும். ஒரு நாள் அன்பாய் இருப்பான், இன்னொரு நாள் அந்த அன்பு குறைந்ததை போல காணப்படும். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தன் ஜனத்தால் நன்மையின் பாதையில் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தமிட்டு தன் பிள்ளைகள் அவருக்கு எதிரான காரியங்கள் செய்த பொழுது அவர் இருதயத்தில் வந்த அந்த துக்கங்களையும் அந்த கோபங்களிலும் ஹோசாயா அதிகாரம் 2வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் இருளான சூழ்நிலையின் மத்தியிலும் இந்த 15வது வசனம் கர்த்தர் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து அவர் வைத்திருக்கிற நன்மையை குறிக்கிற வசனமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த வசனத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கர்த்தர் பேசுகிறார், அவர் இந்த வசனத்தில் சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். சில வார்த்தைகள் கடந்த நாட்களில் நடந்த சில காரியங்களை குறிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. Some of the words in this verse are talking about incidents that took place in the past in the life of his people Israel. But God is using those words. இந்த இடத்தில் அவர்களுக்கு நினைவூட்டும்படி நினைவூட்டி கர்த்தர் இந்த இடத்தில் தன் ஜனத்தாருக்கு பேசுகிறார். இதே வசனங்கள் இன்றைக்கு உயிருள்ள வசனங்களாயிருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். நான் நம்புகிறேன் நமக்கு கர்த்தர் இந்த நாள் அன்றைக்கு இந்த வசனத்தை வாக்கு தத்தமாய் நமக்கு தந்திருக்கிறார். வாக்கு தத்தமாய் தந்த வசனத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. முதலில் கர்த்தர் சொல்லுகிறார், இளம் வயதில் இருந்த பொழுது எகிப்து தேசத்திலிருந்து நான் அழைத்து வந்த வேளையில் அவள் பாடினதை போல பாடுவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாடல் என்ன பாடல் என்று முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கர்த்தர் சொல்கிறார், பழைய நாட்களில் நீ இளமையாய் இருந்த பொழுது உன்னை நான் சிறையிலிருந்து உன்னை நான் அடிமையிலிருந்து நான் கொண்டு வந்த வேளையில் எகிப்து தேசத்திலிருந்து நான் கொண்டு வந்த வேளையில் நீ பாடினாயே, அதை போல நீ பாடுவாய் என்று கர்த்தர் வருகிற நாட்களை குறித்து தன் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வசனம். அதே போல நமக்கும் இந்த வசனம் உகந்தது என்றால் நம்மிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடந்த நாட்களில் நீ பாடினதை போல வரப்போகிற நாட்களில் நீ பாடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறாரே. அந்த பாடலுக்கு அர்த்தம் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் யாத்ராகம் புத்தகம் 15வது அதிகாரம் வசனங்கள் 20-21 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எந்த பாடலை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார் என்று அந்த வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, Then Miriam the prophet Aaron's sister took a trimble in her hands and all the women followed her with trimbles and dancing. Miriam sang to them a song, Sing to the Lord, for he is highly exalted. Both horse and driver he has hurled into the sea. இந்த இடத்தில் வசனம் சொல்லுகிறது, ஆரோனின் சகோதரியாக மரியம் என்னும் தீர்க்கதரிசியானவள் தன் கையில் தம்பூருவை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் அவர்களும் தம்பூருவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பாடினார்கள். என்ன சொல்லி பாடினார்கள் என்றால், மகிமையில் கர்த்தாவே நீர் வெற்றி சிறந்தீர், குதிரையும் குதிரை வீரனையும் நீர் கடலில் தள்ளினீரே என்று சொல்லி பாடின பாடல் தான் இந்த எக்ஸோடஸ் புத்தகம் 15வது அதிகாரத்தில் எழுதின பாடல். இந்த பாடலை குறித்து தான் கர்த்தர் வருகிற நாட்களை குறித்து தன் ஜனத்தாருக்கு சொல்கிறார். அப்பொழுது நீ அந்த பாடலை நீ பாடினாயே, அப்படிப்பட்ட பாடலை நீ பாடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பாடல் பாடினருக்கு காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவம், எகிப்து தேசத்திலிருந்து தன் பிள்ளைகளை அழைத்து வந்து கடலிற்கு முன்பாய் சமுத்திரத்திற்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற வேளையில் எகிப்து நாட்டு படை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. மக்கள் எல்லாம் கலங்கி போகிறார்கள். அவர்கள் கோஷமிட்டு மோசையை நோக்கி சொல்கிறார், இந்த இடத்தில் நாங்கள் மறித்து போவதற்கா எங்களை கொண்டு வந்தீர் என்று. அப்பொழுது மோசையின் இருதயம் கலங்குகிறது. கலங்கி கர்த்தரை நோக்கி மோசை கூப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை மோசைக்கு அருமையான வார்த்தையை வருகிறது. அவள் மோசையை பார்த்து சொல்கிறாய், என்னை நோக்கி நீ ஏன் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய், உன் கோளைனை உயர்த்து என்று கர்த்தர் மனிதனுக்கு ஒரு கட்டளையிடுகிறார். பின்பாக நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எக்ஸோடஸ் புத்தகம் 14வது அதிகாரத்தில் கர்த்தர் சில வார்த்தைகளை தன் ஜனத்தாரிடத்தில் பேசுகிறார். The book of Exodus chapter 14 verses 13 and 14, Moses answered the people, "Do not be afraid. Stand firm. You will see the deliverance the Lord will bring you today. The Egyptians you see today, you will never see again. The Lord will fight for you. You only need to be still." அவர் என்ன சொல்கிறார், அந்த படை நின்று கொண்டிருந்த வேளையில், அந்த பயங்கரமான சூழ்நிலையில், மக்கள் எல்லாம் கலங்கி போய் நின்ற வேளையில், மோசை கர்த்தரிடத்தில் பலன் பெற்ற பொழுது தன் ஜனத்தார் இடத்தில் மோசை திரும்பி பேசுகிறார், நீ பயப்படாதே, நீ திடம் கொன்று நீ நில், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீர் பார்ப்பீர்கள், இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை என்று கர்த்தர் அந்த ஜனத்தாருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் நின்றிருந்து பாருங்கள் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தினபடியே ஒரு அற்புதத்தை அந்த இடத்தில் கர்த்தர் செய்கிறார். எந்த சேனையை குறித்து தன் ஜனங்கள் மிகவும் வருத்தத்தோடு மிகவும் பயத்தோடு நின்றார்களோ அந்த ஜனத்தாரை குறித்து தான் மரியம் என்னும் தீர்க்கதரிசி பாருகிறாள், குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் நீர் கடலில் வீழ்த்தினீர், ஆண்டவரே நீர் எங்களுக்கு மகிமையில் வெற்றி சிறந்தீர் என்று சொல்லி பாடுகிற பாடலை தான் ஹோசேயா தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் தன் ஜனத்தாருக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்ஸாக தருகிறார். அந்த நாட்களில் நீ இளமையின் நாட்களில் எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்டு வந்த பொழுது நீ பாடின பாடலை பாடுவாயே என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அதுதான் அதற்கு அர்த்தம். சரி, அப்படிப்பட்டால் இந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி உகந்தது? ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைகளில் கலக்கம் நிறைந்த வாழ்க்கையாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், பயங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், எதிர்காலத்தை குறித்து எனக்கு என்ன ஆய்விடுமோ என்று என்னை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு பெரும் படை தாக்குகிறதே கர்த்தாவே, என் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட பெரிதான பிரச்சனைகளாக இருக்கிறதே, என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படுகிறேனே என்று சொல்லுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அமைதியாய் நின்று பார், உனக்காக நான் போரிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த பிரச்சனையை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த எகிப்தினை இனி நீ காண்பதில்லை என்று கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். அந்த நாள் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கைகளில் வரும், உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் வரும் பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் இப்படி சொன்னாரே என்று நீங்கள் எண்ணி பார்த்து உங்கள் வாயில் கர்த்தரை துதிப்பாடுகிற பாடல் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி பாடுவீர்களாம், ஆனந்தத்தோடு நீங்கள் பாடுவீர்களாம். எப்படி அந்த தீர்க்க தரிசி தன் கரத்தில் தம்புருவை எடுத்து கர்த்தருக்கு முன்பாய் ஆடி, ஏசப்பா நீர் மகிமையின் வெற்றி சிறந்தீரே என்று சொல்லி அந்த பெண்மணி பாடினதை போல, உங்கள் வாழ்க்கையின் எகிப்தியர்களை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிற ஜனமே, உங்களிடத்தில் இந்த வருடம் கர்த்தர் பேசுகிறார், வரப்போகிற நேரங்களில் வரப்போகிற நாட்களில் நான் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தை கண்டு அந்த அதிசயத்தை நீ உணர்ந்து நான் யார், என்னிடத்தில் எப்படிப்பட்ட வெற்றி இருக்கிறது என்று நீ அறிந்து, ஏசப்பா என் வாழ்க்கையில் நீர் வெற்றி சிறந்தீரே என்று சொல்லி உன் வாயின் துதிகளின் பாடல்களை கர்த்தர் உங்கள் நாவுகளில் வரவேற்பார் என்று உங்களுக்கு இந்த நாள் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஹோசேயா புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உங்கள் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே நீர் என்னிடத்தில் பேசுகிற வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்பா, ஒருவேளை ஆகுமோ ஆகாதா என்று நான் பார்க்கவில்லை, நீர் பேசி நீர் என் வாழ்க்கையில் அந்த வார்த்தை ஆகும் கர்த்தாவே, நான் அந்த நாளுக்கு இந்நாள் முதல் நான் காத்திருப்பேன் சுவாமி, நீர் வெற்றி சிறந்த அந்த மகிமையை நான் என் வாயினால் பாடுவேன் கர்த்தாவே, ஏனெனில் நீர் எனக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்று இந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த வருடம் ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களை நீங்கள் உங்கள் இறுதி ஆழத்தில் உணர்ந்து உங்களை அறியாமலே உங்கள் நாவுகளில் துதிகளின் பாடல்கள் வரும். ஏனெனில் கர்த்தர் சொல்லுகிறார், அவளை நான் பாட செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கும் அதே வார்த்தையை கர்த்தர் தருகிறார், உங்களை நான் பாட செய்வேன், உன் வாழ்க்கையில் நான் செய்கிற அதிசயங்களை நீ பார்த்து உன் வார்த்தையில் துதிகளின் பாடல் இந்த வருடம் வரும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு அதிசயத்தின் வார்த்தையும் ஒரு தீர்க்கதரிசனின் வார்த்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அடுத்ததாக அதே வசனத்தில் கடைசியில் சொல்லுகிறார், அப்படி நீ பாடுவாய் என்று. ஆனால் அந்த வசனமோ எப்படி ஆரம்பிக்குது என்றால், அவ்விடத்தில் அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை நான் கொடுப்பேன் என்று. We should understand the word when it says, there I will give her a vineyards. அந்த அவ்விடம் எந்த இடம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவன் நம்மிடத்தில் சொன்னார் என்றால், அந்த இடத்தில் உன்னை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வீட்டிற்குள்ளே நாம் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். எந்த இடத்தில் அந்த மனிதன் நம்மை சந்திப்பார்னு சொன்னாரோ அந்த இடத்திற்கு நான் அந்த மனிதனை சந்திக்க போவோம். அதே போலதான் இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, there I will give her a vineyards. அவ்விடத்தில் அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்வார். முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அந்த அவ்விடம் எந்த இடம் என்று. இந்த வசனத்திற்கு முன்பான ஒரே ஒரு வசனத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால், ஹோசாயா புத்தகம் 2:14 I will lead her into the wilderness. அவளை வனாந்திரத்திற்கு நான் அழைத்து போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, my people Israel, I am going to take them into the wilderness. அவளை என்று சொல்லும் பொழுது இந்த இடத்தில் the connotations of the book of Hosea chapter 2, when the Lord speaks to the prophet Hosea to his people, he speaks to his people as his bride. தன் மனவாட்டியை குறித்து பேசுவதை போல 2 கர்த்தர் தன் ஜனத்தாரை குறித்து பேசுகிறார். தன் மனவாட்டியை அவர் என்ன சொல்கிறார், நான் வனாந்தரத்திற்குள்ளாய் அழைத்து செல்வேன் என்ற அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் படித்து பார்த்தீர்கள், ஆண்டவர் சொல்லுவார், அந்த இடத்தில் அவளிடத்தில் நான் அன்பாய் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்வார். ஒரு மனவாட்டியை குறித்து பேசின வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார், என் மனவாட்டியான இஸ்ரேலையை நான் என்ன செய்வேன் என்று, நான் வனாந்தரத்திற்குள்ளாய் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு அர்த்தம் என்ன என் தெய்வ ஜனமே, இதற்கு அர்த்தம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள், கர்த்தர் சொல்கிறார், வனாந்தரத்திற்கு அவர்களை நான் அழைத்து சொல்வேன், அந்த இடத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய திராட்சை தோட்டத்தை கொடுப்பேன் என்று. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் புதிய திராட்சை தோட்டத்தை பெறவில்லை, அவளுடைய திராட்சை தோட்டத்தை அவளுக்கு அந்த இடத்தில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் தன் ஜனத்தார் மேல் எப்பொழுதும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நான் அநேக நேரம் வாலிபர்களிடத்தில் பேசும் பொழுது நான் சொல்லுவேன், நீ இந்த உலகத்தில் எதாச்சமாய் நீ பிறந்தவில்லை, உன் தகப்புடன் தாயார் செய்த முடிவினால் நீ இந்த உலகத்திற்கு வரவில்லை, உனக்கு ஜீவனை தந்தவர் கர்த்தர், இந்த உலகத்தில் ஒரு ஜீவனை கர்த்தர் கொண்டு வந்தார் என்றால் அந்த ஜீவனின் வாழ்க்கையில் அநேக சித்தத்தையும் திட்டங்களையும் கர்த்தர் வைத்திருப்பார்கள். ஆனால் பல மனிதர்கள் இந்த உலகத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறியாமலே மரித்து போய்விடுகிறார்கள். சிலர் அவர் சித்தத்தை அறிகிறார்கள், ஆனால் அவர் சித்தத்தை நிறைவேற்றாமல் மரித்து போய்விடுகிறார்கள். தன் வாழ்நாள் எல்லாம் பலவற்றை சுத்தி திரிந்து இந்த பணத்தின் பின்பாகவும் இந்த பதவிக்கு பின்பாகவும் குடும்பத்தின் பிரையாரிட்டிகள் பின்பாக ஓடி 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 தன் நாட்களை கடந்து கர்த்தரின் சித்தத்தை அறியாமலும் கர்த்தரின் சித்தத்தை செய்யாமலும் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இந்த இடத்தில் தன் மனவாட்டியை குறித்து பேசும் பொழுது அப்படி தன் திராட்சை தோட்டத்தை இழந்த அந்த மனவாட்டியை குறித்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் வனாந்தரத்துக்குள்ளாய் நான் கடந்து எடுத்துக்கொண்டு நான் செல்வேன், அவ்விடத்தில் உன்னைக்கு நான் அன்பாய் பேசுவேன், அந்த இடத்தில் உன் திராட்சை தோட்டங்களை உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலில் நாம் அந்த இடம் எந்த இடம் என்று புரிந்து கொண்டோம். அது வனாந்திரம். வனாந்திரம் என்றால் நம் வாழ்க்கையில் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் வனாந்திரத்தை குறித்து அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை வனாந்திர வார்த்தையாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வனாந்திரம் என்ற வார்த்தைகள் பல இடங்களில் கர்த்தரும் பயன்படுத்தியிருக்கிறார். பழைய இடத்தில் தீர்க்க தரிசிகளும் பயன்படுத்தியிருக்கிறார். வனாந்திரம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த இடத்தில் ஆகாரம் இல்லை, அந்த இடத்தில் தண்ணீர் இல்லை, அந்த இடத்தில் தலைக்கு மேல் ஒரு கூரை இல்லாத ஒரு இடமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் கர்த்தர் சொல்கிறார், தன் மனவாட்டியை நான் வனாந்தரத்துக்கு கொண்டு போவேன், அந்த வனாந்தரத்தில் எந்த இடத்தில் ஆகாரம் இல்லையோ, எந்த இடத்தில் தண்ணீர் இல்லையோ, எந்த இடத்தில் தன் தலைக்கு மேல் ஒரு கூரை இல்லையோ, எந்த இடத்தில் அபாயங்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்திற்கு என் மனவாட்டியை நான் கொண்டு போவேன், ஆனால் அந்த இடத்தில் அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை நான் திரும்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். நம்மை இந்த வரப்போகிற வருடத்தில் சிலர் வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மளை அழைத்து செல்ல போகிறார். அது கேட்பதற்கு ஒரு பயமான வார்த்தையாக இருந்தாலும் அது வெறும் ஒரு படியாய் மட்டும்தான் இருக்கிறது, அது விளைவாக இல்லாமல் இருக்கிறது. இட் இஸ் நாட் தி அவுட்கம் பட் இட் இஸ் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு டேக் யூ. ஹி சேஸ் சம் ஆஃப் யூ ஐ வில் டேக் இன் டு தட் வில்டர்னஸ், ஐ வில் டேக் யூ இன் டு பிளேஸ் வேர் தேர் வில் பி வாண்ட், வேர் தேர் வில் பி நத்திங், வேர் தேர் வில் பி டேஞ்சர். ஆனால் அந்த இடத்தில் உனக்கு நீ இழந்து போன உன் திராட்சை தோட்டங்களை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் சுத்தி பார்க்கும் பொழுது நான் வனாந்தரத்தில் தனியாய் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த இடத்தில் எனக்கு கர்த்தர் தயவு பாராட்டாமல் போனார் என்றால் எனக்கு நான் மறைந்து போவேன் நிச்சயம் என்ற எண்ணம் சிலருக்கு இந்த வருடம் உங்களுடைய இருதயங்களில் வரும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கையாக அந்த நாள் வருவதற்கு முன்பாய் சொல்லுகிறார், அந்த இடத்தை உன்னை நான் அழைத்து போவது நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் ஐ ஹூ வில் டேக் யூ இன் டு த வில்டர்னஸ் மை பிரைட் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு போவேன். சிலருக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இடமாய் இருக்கும். கர்த்தர் யார் என்று நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்வதற்காக, அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக, ஒன்றுமில்லை என்ற மனிதன் எல்லாம் உங்களை கைவிட்டு ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, என் தலைக்கு மேல் கூரை இல்லை என்று ஒன்றும் இல்லாத நிலையில் நீ நிற்கும் பொழுது உன்னோட பலன் கர்த்தரே, உனக்கு தருபவர் கர்த்தர் தான், உன் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தருவது தான் என்று உங்களுக்கு ஒரு பாடமாய் சொல்லிக் கொடுப்பதற்காக உங்களில் சிலரை கர்த்தர் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட வனாந்தரத்திற்குள்ள கர்த்தர் சில நாட்களுக்கு உங்களை அழைத்து போவாய். அப்பொழுது அந்த வனாந்தரத்தில் நீங்கள் அறிவீர்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் கைவிடாத நேசர் என்றும், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவரும் தன் வாக்கு தத்தங்களுக்கு மாறாதவர் என்றும், அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் மனிதன் வார்த்தை மாறுவதை போல் அவர் வார்த்தை மாறாது என்றும், என் எதிர்காலம் என்னிடத்தில் இல்லை, என் பலத்தில் இல்லை, என் பணத்தில் இல்லை, என் ஞானத்தில் இல்லை, என் கர்த்தர் கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்ற உணர்வு உங்களுக்கு வருவதற்காக கர்த்தர் உங்களை அந்த வனாந்தரத்திற்குள்ளாய் உங்களில் சிலரை கர்த்தர் அழைத்து செல்வார். அந்த இடத்தில் உங்களுடைய பலத்தால் நீங்கள் எதையும் சம்பாதிக்க முடியாது, உங்களுடைய எதிர்காலமும் மறைவு என்று இருக்கிற இடத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விளங்குவார். கர்த்தருடைய அதிசய வல்லமை அந்த இடத்தில் உங்கள் மேல் விழும். எதுவும் இல்லை என்று தோல்வியின் நிலைமையில் நின்று கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இந்த இடத்தில் அழைத்து வந்ததற்கு காரணம் என்னவென்றால் நான் யார் என்று நீ அறிவதற்காக. அந்த இடத்தில் நீ யார், நான் யார் என்று நீ அறிந்தது பின்பாக நீ இழந்த திராட்சை தோட்டங்களை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, தகப்பனே எனக்கு அந்த நாள் எந்த நாள் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீரோ என் வாழ்க்கையில் கொண்டு வாங்க என்று கர்த்தரிடத்தை கேளுங்க. ஏனெனில் தன்னுடைய பிரியமுள்ளவர்களிடத்தில் தான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறார். சில நாட்கள் அந்த வேதனை இருந்தாலும் அதற்கு பின்பாய் வருகிற நன்மையின் நாட்களோ ஏராளமான நாட்களாய் இருக்கும். ஆசீர்வாதத்தின் பாதையில் உன் பாதங்கள் நடந்து போகிற பாதையாய் அது இருக்கும். நீ அந்த ஆசீர்வாதத்தின் பாதையை காணாமல் வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்து ஓடினு கொண்டிருக்கிற நிலைகளில் கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்து அவர் யார், அவர் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர், அவர் சொன்னால் ஆகும் என்ற அந்த வல்லமையை நீ உணர்வதற்காக, அவர் சர்வ வல்ல தேவன் என்று உன் நாவால் நீர் உரைப்பதற்காக உங்களில் சிலரை கர்த்தர் இந்த ஆண்டு அந்த வனாந்தரத்திற்குள்ளாய் கொண்டு போவார். அந்த சூழ்நிலையில் நீ இருக்கும் பொழுது வார்த்தைகள் சொல்லுகிறது, அவளிடத்தில் நான் அன்பாய் பேசுவேன் என்று சொல்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது என்றால் உங்களுடைய காதுகளை கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்கள் காதுகளை திறந்து அவர் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் நீங்கள் இருங்கள். அந்த இருளான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும் என்று உங்கள் பாஸ்டரை நான் சொல்கிறேன். ஏனெனில் அவருடைய வார்த்தைகள் அந்த இடங்களில் அன்பான வார்த்தைகளாய் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நீ இழந்து போன உன் திராட்சை தோட்டங்களை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் பார்த்தோம் என்ன பாடல் என்று பார்த்தோம், எந்த இடம் என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கர்த்தர் சொல்லுகிறார் திராட்சை தோட்டத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது, அது செழிப்பை குறிக்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது, அது தெய்வ ஆசீர்வாதத்தை குறிக்கிற வசனமாய் இருக்கிறது. You will have an expansion in your life. You will have blessings in your life. You will have prosperity in your life. என்ன சொல்லுகிறது? செழிப்பை கர்த்தர் தருவார் என்று. அதை மட்டுமில்லை, அவர் வெறும் ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை, தெய்வ ஆசீர்வாதங்களை தருவார் என்று. அந்த வனாந்தர இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு இப்படி இப்படிப்பட்ட நன்மைகளை இந்த வருடத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வாதிக்க போகிறார். உங்களை செழிப்பில் கர்த்தர் நிலைநாட்டப் போகிறார். வீடுகளை இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய வேலைஸ்தனத்தில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வுகளை தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்களை இந்த வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகிறீர். ஏனெனில் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துது என்றால் அது நிறைவை குறிக்கிறது. நீ எண்ணிக்கொண்டிருப்பதையும் நீ எண்ணாதவைகளும் நீ கேட்டவைகளும் நீ கேட்காதவைகளும் அனைத்தையும் கர்த்தர் தருவதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமாயிருக்கிறது. உனக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அறியாமல் நீங்க இருந்த வேளையில் கர்த்தர் இந்த மனிதனை நான் ஆசீர்வாதித்தேன் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை குறித்து அந்த ஆசீர்வாதங்கள் கவர் செய்கிறது. நீங்கள் கேட்டதை மட்டும் அதற்கு பதில் அல்ல, கர்த்தர் தன் ஜனத்தாருக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்து இந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து அதில் ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கனமாய் செய்வார். உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். மனிதனின் கண்களுக்கு முன்பாய் தலை நிமிர்ந்து நீங்கள் நடந்து செல்வீர்கள். எந்த இடத்திலெல்லாம் சிறுமைப்பட்டீர்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கனத்தை தருவார். உங்களில் சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பழைய வாழ்க்கையில் நான் திராட்சை தோட்டத்தை இழந்தேன் ஏசப்பா, அந்த வாழ்க்கையில் நான் செழிப்பாய் வாழ்ந்தேன், நான் கனத்துடன் வாழ்ந்தேன் அப்பா, என் தலையை நிமிர்ந்து நான் உட்கார்ந்து கொண்டு இடமாய் அந்த இடம் இருந்தது கர்த்தாவே, ஆனால் இப்பொழுது நான் இருக்கிற இடமோ எப்படிப்பட்ட இடம் இல்லை என்று சிலருக்கு மனதில் கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை நீ எதை இழந்தாயோ அதை உனக்கு இந்த வருடம் நான் திரும்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சை தோட்டத்தின் அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், கர்த்தருடைய செழிப்பு இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, உங்கள் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. ஹோசாயா புத்தகம் 2:15 எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நான் எனக்கு சொந்தம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கர்த்தரிடத்தை சொல்லுங்க. இந்த வருடம் நான் பாடுவேன் ஐயா, இந்த வருடம் நான் வனாந்திரத்துக்குள்ளாய் நான் நடந்து செல்வேன் ஐயா, அந்த வனாந்திரத்தில் அன்பான வார்த்தைகளை நான் கேட்பேன் ஐயா, என் வாழ்க்கையை நான் இழந்து போன ஆசீர்வாதத்தின் திராட்சை தோட்டங்களை நீர் என் வாழ்க்கையில் திரும்ப தருவீர் என்று நான் நம்புகிறேன் என்று கர்த்தரிடத்தை சொல்லுங்க. கடைசியாக அவர் சொல்லுகிறார், அந்த வனாந்திரத்தில் ஐ வில் மேக் த வேலி ஆஃப் அக்கோர் அ டோர் ஆஃப் ஹோப். இது ஒரு அற்புதமான வார்த்தைங்க. அந்த இரண்டு கம்பாரிசமே மிகவும் வல்லமை உடைய வார்த்தைகள் கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் கவனித்து பாருங்கள், ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன் என்று. இந்த இடத்திலும் நடந்த நிகழ்வை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரேலுக்கு நடந்த ஒரு நிகழ்வை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அந்த நிகழ்வை வைத்து ஒரு ஒப்பிட்டு அந்த நிகழ்வை வைத்து அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை உனக்கு நம்பிக்கையின் வாசலாய் வைப்பேன் என்று. ஆங்கிலத்தில் இன்னும் அருமையாக சொல்லுகிறது, I will make it a door of hope. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை என்ன பள்ளத்தாக்கு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எகிப்து தேசத்திலிருந்து தன் ஜனத்தாரை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொல்லி வரும் பொழுது அவர்கள் எருகோ பட்டணத்தின் மேல் போரெடுத்து வருகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், யோசுவா 1:10 சேனையின் கர்த்தர் நான் முன் சென்கிறேன் என்று யோசுவாவுக்கு ஒரு வார்த்தையை தந்து, இந்த பட்டணத்தை உன் கையில் நான் கொடுக்கிறேன், அந்த பட்டணத்திற்குள் இருக்கிற எந்த பொருளையும் உன் கூடாரத்திற்குள் நீயுமோ என் ஜனத்தாரமோ வைக்க கூடாது என்று கர்த்தர் அவர்களிடத்தில் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். You should not take any of the spoils from the city of Jericho என்று. ஏகான் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய இருதயம் அந்த பொருளின் மேல் ஆசைப்பட்டு சில பொன்னையும் வெள்ளியையும் ஒரு ஆடையும் அவன் கூடாரத்துக்குள் மறைத்து வைத்துக் கொள்கிறார். அடுத்ததாக இஸ்ரேல் எரிகோ பட்டணத்தை வீழ்த்தின பின்னாக ஆய் என்ற ஒரு பட்டணத்திற்கு கடந்து செல்கிறது. The Bible says they were defeated by the army of ஆய். அப்பொழுது யோசுவா ஓடி போய் கர்த்தர் இடத்தில் ஜபிக்கிறார், ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீர்கள், இந்த சிறு பட்டணத்தை எங்களால் வீழ்த்த முடியாது என்று, கானான் தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எங்களை பார்த்து கேலியாய் சிரிப்பார்களே, இவர்களை ஈஸியாய் வீழ்த்து விடலாம் என்று சொல்வார்களே, ஏனப்பா எங்கள் வாழ்க்கையில் இப்படி செய்தீர் என்று யோசுவா கர்த்தருக்கு முன் முன்பாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் சொல்வார், நான் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னேனோ ஏக்கான் என்ற ஒரு மனிதன் செய்து வைத்திருக்கிறான், அதனால்தான் உங்களுடைய நான் பிரசனம் படையோடு இல்லை என்று கர்த்தர் சொல்வார். அப்பொழுது யோசுவா என்ன செய்கிறார், இந்த ஏக்கான் குடும்பத்தையும் அவர் வைத்திருக்க மிருகங்களையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் நியாயத்தை தீர்க்கிறார்கள். அந்த நியாயம் தீர்த்த இடம்தான் அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு. இந்த இடத்தில் கர்த்தர் அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை அவர் சொல்லுகிறார், சிலருக்கு அப்படிப்பட்ட தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து அவருடைய நியாய தீர்ப்பிற்கு கீழாய் நின்று கொண்டிருக்க அந்த வேலை, அந்த இடம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கிற இடமாய் இருக்கும். ஆகோரின் பள்ளத்தாக்கு நியாயம் தீர்க்கப்படுகிற இடமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட நியாயம் தீர்க்கிற இடத்தில் சிலரை நான் வைத்திருக்கிறேன், ஆனால் அவர்களுக்கு அந்த நியாயம் தீர்க்கிற இடத்தை நான் எப்படியாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார், நம்பிக்கையின் வாசலாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை உங்களில் ஒருவரும் இல்லாமல் இருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன், ஆனால் உங்கள் மத்தியில் ஒருவேளை இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து எந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் அவர் நடத்தி சென்று கொண்ட வேளையில் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாய் நியாயம் தீர்க்கிற இடமில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வருடத்தில் பேசுகிறார், உங்களின் ஆகோரின் பள்ளத்தாக்கை இந்த வருடம் நான் நம்பிக்கையின் வாசலாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்வோமா, உங்கள் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி என்று. இந்த இடத்தில் ஒரு நியாய தீர்ப்பின் இடத்தில் நின்று கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் சொல்கிறார், நான் நியாயம் தீர்ப்பதில்லை, இனி ஒரு முறை உனக்கு நான் வாய்ப்பை தருகிறேன், உன்னோடைய அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கின் இனத்தை நான் நம்பிக்கையின் வாசலாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், ஒரு சிறிய வசனத்தை பார்த்தோம், ஹோசாயா புத்தகம் 2:15 அதில் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை இந்நாள் வரை இந்த நிமிடம் வரை உங்களுக்கு நான் எடுத்துரைத்தேன். இப்பொழுது அந்த வசனத்தை நான் முழுமையாய் படிக்கிறேன், அந்த வசனத்தின் அர்த்தம் உங்கள் இருதயத்தில் விழுவதாக என்று நான் சொல்லி நான் படிக்கிறேன். அவ்விடத்தில் அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலான ஆகோரின் பள்ளத்தாக்கை அவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அவள் அங்கே தன் இளம் வயது நாட்களின் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளில் பாடினதை போல அவள் பாடுவாள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை துதிப்போமா, அவருக்கு நன்றியை செலுத்துவோமா, கரங்களை தட்டி இயேசப்பா நீர் இன்றைக்கு எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிப்பாடுவோம். கர்த்தர் சொன்னதை போலவே என் தெய்வ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகள் நிலைத்து நிற்கட்டும் என்று உங்களை ஆசீர்வாதித்து உங்களுக்காக நான் இப்பொழுது நான் ஜபிக்கப் போகிறேன். கமீனனுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிற வேளையில் நான் உங்களுக்காக நான் ஜபிக்கப் போகிறேன்.